அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர அதிகமாக வாஞ்சிக்கிறோம். நிகழ்ச்சியில் கூறப்படும் கருத்துக்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள். செய்தியை கேட்கும் முன் ஓர் இனிய பாடலை கேட்போமா?
அருமையான நேர்களே, இன்று நாம் எஸ்ரா 9:1 முதல் 9:15 வரைக்கும் சிந்திக்கப் போகிறோம். எஸ்ரா 9 வேதத்திலேயே நாம் பார்க்கிற முக்கியமான ஜபங்களுள் ஒரு ஜபத்தை குறித்து வாசிக்கிறோம். சிறையீர்ப்பிற்கு பின்னாலே எழுதப்பட்ட 3 9 சிறப்பான ஜபங்களை பார்க்கலாம். எஸ்ரா 9, நெகேமியா 9, தானியல் 9. எனவே இப்பொழுது எஸ்ராவின் அந்த உன்னதமான ஜபத்தை குறித்து பார்க்கப் போகிறோம். இந்த ஜபத்தை அவர் ஏறெடுத்தபொழுது ஜனங்களுள் துக்கமான காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரா 9:1 இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெருசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவருடைய அருவறுப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. இங்கே எகிப்தியர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தேவனை அறியாத மற்ற ஜனக்கூட்டத்தை குறித்தும் பார்க்கிறோம். இந்த எகிப்தியர்கள் ஒரு பெருங்கூட்ட மக்கள். எகிப்தியர்களின் சரித்திரத்தை குறித்து ஆராய்ச்சி செய்யப்பட்ட பொழுது அவர்கள் சின்ன ஆசியா முழுவதிலேயும், குறிப்பாக கடற்கரை பகுதியிலே நிறுவப்பட்ட எபேசு, சிமிர்னா, துரோவா பட்டணங்கள் இவர்களால் நிறுவப்பட்டன என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனை அறியாத ஒரு ஜனக்கூட்டத்தினர். இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்களை விட்டும் பிரிந்திருக்கவில்லை. தேவன் ஆதி முதல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னை அறியாத ஜனங்களோடு உள்ள தொடர்பிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பு கொடுத்திருந்தார். அப்படிப்பட்ட ஜனத்தோடு கூட திருமண உறவு கொள்வதனாலே அப்படிப்பட்டவருடைய சந்ததி தேவனை விட்டு தூரமாய் போய்விடும் என்பதனாலே தான் அவ்வாறு எச்சரித்தார். சரி, சிறைப்பிடிப்பிலிருந்து முதலாவது கானான் தேசத்திற்கு திரும்பி வந்த யூதர்கள் சோர்வை சந்திக்க வேண்டியதிருந்தது. ஆகாய தீர்க்கதரிசியை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதும் இதை குறித்து மேலும் விவரமாக சிந்திப்போம். இவ்வாறு ஜனங்களுக்கு முன்னாலே இருந்த சோர்ந்து போக பண்ணுகிற காரியங்களின் மேலே அவர்கள் வெற்றி பெறும்படியாக ஆகாய் உதவி செய்தார் என்பதை நாம் பார்ப்போம். சில ஆண்டு காலமாக அவருடைய பணிகளிலே தடங்கல்களும் இடையூறுகளும் இருந்தன. தேவன் ஆகாய் மூலமாய் அவர்களுக்கு உதவி செய்தார். நெகேமியா எனும் ஒரு சாதாரண மனிதனுடைய தலைமைத்துவத்தினாலே எருசலேம் தேவாலயமும் சுவர்களும் மீண்டும் கட்டப்பட்டன. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் எதிர்ப்பும் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலையும் இருந்தது. இப்படிப்பட்ட வேளைகளிலேதான் பலர் நம்மிலே சோர்ந்து போய்விடுகிறோம். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகின்றன. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே நீங்கள் சோர்வின் பள்ளத்தாக்கை கடந்து வந்து கொண்டிருக்கலாம். சோர்ந்து போக பண்ணுதல் பிசாசானவனுடைய மிக வலிமையான ஒரு ஆயுதம் என்று சொல்ல சொல்வார்கள். யூதர்கள் யார் யாரை விட்டு விலகி இருக்க வேண்டுமோ அதை குறித்த அக்கறையற்றவர்களாய் தங்களை சுற்றியிருந்த மற்ற ஜனங்களோடு திருமண உறவு கொண்டார்கள். அந்த ஜனங்கள் எல்லாரும் தேவனுக்கு பகைஞர்களாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை பகைக்கிறவர்களாகவும் தான் இருந்தார்கள். இப்படி கலப்பு திருமணம் செய்தபடியினாலே தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஈடுபட ஆரம்பித்தார்கள். ஒழுக்க கேடான வாழ்க்கைக்கும் விக்கிரக வணக்கத்திற்கும் அது அவர்களை வழிநடத்தியது. இன்றும் ஒழுக்க கேடான பலர் திருமணம் என்ற வைபவமே இல்லாமல் யார் யாரோடு கூடி வாழ விரும்புகிறார்களோ அவர்களோடெல்லாம் கூடி வாழ்ந்து கொண்டு அடிக்கடி இப்படி தங்கள் துணையை மாற்றிக்கொண்டு இஷ்டம் போல வாழ்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நாம் முன்னேற்றம் அடைந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். எனவே நமக்கு புதிய சுயாதீனம் இருக்கிறது. நாம் நாகரிகமான மக்கள் என்று சொல்கிறோம். ஆனால் இஸ்ராவின் காலத்து தேவனை அறியாத மக்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. இஸ்ரா 9:2 பாருங்கள். எப்படி என்றால் அவருடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாயிருக்கிறது என்றார்கள். தலைமைத்துவத்திலே இருந்தவர்களும் இதிலே ஈடுபட்டிருந்தார்கள். இவர்களே குறிப்பாக தேவனுக்கு முன்னதாக பாவம் செய்தவர்களாய் இருந்தார்கள். பொறுப்பிலே இருக்கிறவர்கள் இவ்வளவோ ஜாக்கிரதையாக முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆனால் அவர்களே தவறான காரியங்களுக்கும் தலைமைத்துவம் வகித்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இஸ்ரா பல காரியங்களை செய்திருக்கலாம். தேசப்பற்றை குறித்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கலாம். அல்லது இஸ்ரவே தேசத்தின் கொடியை பல இடங்களிலே பறக்கவிட்டிருக்கலாம். அல்லது தாவீதின் நட்சத்திரங்களை பல இடத்திலே ஏற்படுத்தியிருக்கலாம். ஏன் பெரிய ஊர்வலங்களை ஒழுங்கு செய்திருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, இவற்றிலே எதையுமே இஸ்ரா செய்யவில்லை. மேடைகளை போட்டு மக்களை கூட்டி இப்படி கலப்பு திருமணங்களுக்கும் விக்கிரகாராதனைக்கும் எதிராக அவர் பேசியிருக்கலாம். ஆனால் இஸ்ரா அதையும் செய்யவில்லை. அல்லது அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அப்படி சோரம் போன மக்களை ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்குள்ளே கடந்து சென்றவர்களை மீட்டெடுக்க செயல்பட்டு இருக்கலாம். அருமையானவர்களே, இந்நாட்களிலே நாம் அப்படித்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்ரா இக்காலத்து வழிமுறைகளை அறியாதவர். ஆனால் அவர் என்ன செய்தார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்நாட்களிலே நாம் அதிகம் காணக்கூடாத ஒரு காரியத்தை அவர் செய்தார். அதையேதான் இன்றைக்கும் நாம் செய்யக்கூடியவர்களாயிருக்க வேண்டும். இஸ்ரா 9:3 இந்த வர்த்தமானத்தை நான் கேட்டபொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். செருபாவிலின் தலைமையிலே முதலாவது எருசலேமிற்கு திரும்பி வந்த 50,000 மக்களுக்கு பின்னர் சுமார் 75 கழித்துத்தான் இஸ்ரா திரும்ப வந்தார். 200 ஜனங்களோடு இஸ்ரா திரும்ப வந்து பார்த்தபொழுது தேவாலயம் மீண்டுமாக கட்டப்பட்டிருந்தது. ஆனால் எருசலேமின் அலங்கம் கட்டப்படவில்லை. அங்கே இருந்த ஜனங்கள் சோரம் போன ஒரு நிலைமையிலே காணப்பட்டார்கள். அந்த தேசத்தில் இருந்த ஜனங்களோடு கூட திருமண உறவு கொண்டவர்களாய் வாழ்ந்தார்கள். ஒழுக்கக்கேடான வாழ்க்கையும் விக்கிரக வணக்கமும் இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே பெருகியிருந்தது. அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழவில்லை. மிக பரிதாபமான ஒரு நிலைமைக்கு சென்று விட்டார்கள். இவையெல்லாம் இஸ்ராவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது அவர்கள் சொல்லுகிறது உண்மை என கண்டுகொண்டார். தேவனுடைய ஜனங்கள் இவ்வளவு கீழ்த்தரமாய் போய்விட்டார்களே என்று வேதனைப்பட்டார். இன்றைக்கும் திருச்சபை சோரம் போய்விட்டது என்பதை குறித்து நாம் பேசுகிறோம். அதை குறித்து செயல்பட வேண்டிய விதமாய் நாம் செயல்படுகிறோமா என்பது கேள்விக்குறியாயிருக்கிறது. பல வேளைகளிலே இது என்னுடைய பொறுப்பு அல்ல என்று நாம் கைகளை கழுவ முற்படுகிறோம். ஆனால் பிரியமானுர்களே, இது நாம் செயல்பட வேண்டிய காரியம். தவறை சுட்டிக்காட்டுவது மிக எளிதான ஒரு காரியம். ஆனால் இஸ்ரா என்ன செய்தார் என்று பாருங்கள். ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக அவர் மிகவும் வேதனைப்பட்டு தனது வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தன்னுடைய முடியை பீய்த்துக் கொள்கிறார். தொடர்ந்து என்ன செய்கிறார் பார்ப்போம். இஸ்ரா 9:4. அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவருடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள். நானோ அந்திபலி செலுத்தப்படும் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அங்கே இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் இஸ்ராவோட கூடிக்கொண்டார்கள். இது எத்தனை அருமையான ஒரு வாக்கியமாயிருக்கிறது இல்லையா? ஒழுக்கக்கேடான வாழ்க்கை நிறைந்த மக்கள் மத்தியிலேயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கூட்டம் ஜனங்கள் இருந்தார்கள். நம்மிலே பலர் வேத வசனங்களை கேட்பதிலே வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கலாம். அதற்கென்று சிறப்பான குறிப்பீடுகளை வைத்து வருடக்கணக்காக நாம் தொடர்ந்து குறிப்புகளை எடுத்துக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு நாம் அனுமதித்திருக்கிறோமா என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பழமையாய் போன வேத புத்தகங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கலாம். நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிற வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தாமல் இருப்போம் என்றால் அதிலே பிரயோஜனம் இல்லை. தேவன் அன்பாக இருக்கிறார் என்று நாம் கூறலாம். ஆம், உண்மைதான், அவர் அன்பு உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய அன்பை குறித்து நாம் அறிந்து கொள்வது மிக நல்லது. ஆனால் தேவன் அதைவிட மேலானவர். நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், பாவத்தை தண்டிக்கிற தேவன். இந்த காரணங்களினாலேதான் இஸ்ரா பதறினார். அந்திபலி செலுத்தும் நேரம் மட்டும் திகைத்தவராய் உட்கார்ந்திருந்தார். ஏன் தன்னை சுற்றியிருக்கிற ஜனங்கள் இந்த அளவிற்கு பாவத்திலே சோரம் போய்விட்டார்கள் என்று வேதனைப்பட்டார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்மை சுற்றி பாவம் பெருகும் பொழுது அது நம்மை அசைக்கிறதா, நம்மை உலுக்குகிறதா, நம்மை வேதனைப்படுத்துகிறதா? சற்றே எண்ணி பார்ப்போம். இந்நாட்களிலே நாம் எந்த அளவு ஈடுபாடு உள்ளவர்களாய் இருக்கிறோம்? எந்த அளவு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம்? நாம் அடிக்கடி நம்மை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் வேதத்தை பூரணமாக விசுவாசிக்கிறேனா? நான் அதற்கு கீழ்ப்படுகிறேனா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரா 9:5, அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்துக் கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனாய கர்த்தருக்கு நேராக விரித்து. கைகளை என் தேவனாய கர்த்தருக்கு நேராக விரித்து என்றால் அதன் பொருள் என்ன? ஆண்டவரே, நான் எதையுமே மறைக்கவில்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. ஜபத்திலே கர்த்தருக்கு முன்பாக செல்லும் பொழுது உங்களுடைய மனதோ உங்களுடைய ஆத்மாவோ தேவனுக்கு முன்னதாக வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது என்பதை அது தெரிவிக்கிறது. இஸ்ராவும் தன்னுடைய கரங்களை விரித்தவராக கர்த்தருக்கு முன்னாலே சென்றார். தேவனிடத்திலிருந்து எதையுமே அவர் மறைத்து வைக்கவில்லை. இதை குறித்து அப்போஸ்தலனாய பவுல் சொல்லும்பொழுது, புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்கிறார். அதாவது, அப்படி ஜபம் பண்ணும் மனிதர்களுடைய வாழ்க்கை வெட்ட வெளிச்சமானதாய் இருக்க வேண்டும். நாமும் நம்முடைய ஜப வாழ்க்கையிலே இதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். இஸ்ரா 9:6, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானவரியந்தம் வளர்ந்து போயிற்று. இஸ்ரா ஜபிக்கும் பொழுது அவர்கள் குற்றம் அவர்கள் தலைக்கு மேலாக போயிற்று, அவர்கள் குற்றங்கள் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று என்று சொல்லவில்லை. எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் குற்றங்கள் என்று சொல்கிறார். திருச்சபையிலிருந்து நம்மை வேறுபடுத்திக் கொள்வது மிக எளிதானது. திருச்சபையிலே பாவம் காணப்படுகிறது, கேடான நிலைமையிலே இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. அது அவருடைய பாவம் அல்ல, அது நம்முடைய பாவம். திருச்சபை தேவனை விட்டு தூரம் போகிறது என்றால் நாம் தேவனை விட்டு தூரம் போகிறோம். என்னுடைய சகோதரன் அல்ல, என்னுடைய சகோதரி அல்ல, நான். அதை மனதிலே வைத்தவர்களாக நாம் பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இஸ்ரா 9:7, எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். இது உன்னதமான ஒரு விண்ணப்பம். அந்நிய தேசத்திலே அடிமையாய் இருப்பதென்றால் என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார். சிறையிருப்பிற்கு சென்ற இடத்திலே இஸ்ரா பிறந்திருக்க வேண்டும், அல்லது குழந்தை பருவத்திலே சிறையிருப்பிலே சென்றிருக்க வேண்டும். எனவே சிறையிருப்பு என்றால் என்ன என்பது அவருக்கு தெரியும். எனவேதான் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாய் இருக்கிறோமே என்று நடுங்குகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேகர் தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் எய்ட்ஸ் வியாதியினாலே பாதிக்கப்பட்ட பலர் உள்ளமுடைந்து சொல்லுகிற காரியம் என்ன? நான் அதிலே தப்பிக்கொள்ளலாம் என்று எண்ணினேன், ஆனால் இப்பொழுது இந்த வியாதியினாலேயே மடியப் போகிறேனே என்கிறார்கள். என்னுடைய பாவம் என்னை மட்டுமல்ல என்னுடைய சந்ததியையே பிடித்து விட்டது என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. இப்படிப்பட்ட சிலரை பார்த்து தேவன் இவர்களுக்கு இரக்கம் பாராட்டியிருக்கலாமே என்று சிலர் சொல்லலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் தொடர்ந்து பாவத்திலே வாழுகிறவர்களை தேவன் நியாயம் தீர்க்கிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்தமான தேவன். மிக துக்கமான ஒரு காரியம் என்னவென்றால், நம்மிலே பலர் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நடுங்குகிறதில்லை. எஸ்ரா 9:8, இப்பொழுதும் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இது மிக மிக உன்னதமான ஒரு வாக்கியம். அவர் சொல்வது என்ன? அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்கிறார். 70 சிறையிருப்பு நிறைவடைந்து விட்டது. தேவன் தனது ஜனங்கள் தங்களது தேசத்திற்கு திரும்பி வர அனுமதி கொடுத்து விட்டார். அப்படி அடிமைத்தனத்திலிருந்து தண்டனையிலிருந்து திரும்ப வந்தாலும் மீண்டும் பழைய பாவத்திற்குள்ளேயே சென்று விட்டார்கள். எதற்காக அவர்களை தேவன் சிறையிருப்பிற்குள்ளே அடிமைத்தனத்திலே ஒப்புக் கொடுத்தாரோ அதே பாவத்திலே விழுந்து போனார்கள். எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்க தேவன் சித்தம் கொண்டாரே என்கிறார். எல்லா ஜனங்களுமே திரும்பி வரவில்லை, ஒரு சிறு கூட்டமே திரும்பி வந்தது. தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஆங்கில வேத புத்தகத்திலே எ நெயில் இன் ஹிஸ் ஹோலி பிளேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ஐவி மொழிபெயர்ப்பிலே கிவிங் அஸ் அ ஃபார்ம் பிளேஸ் இன் ஹிஸ் சாங்சுவரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உறுதியான ஸ்தலம் குச்சி எதை குறிக்கிறது? இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. நான் நித்திய நித்தியமாய் தேவனோடு உன்னதத்திலே வாசம் பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து எனக்காக இங்கே சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ஏசாயா 22:22-23 பாருங்கள். தாவீதனுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான், அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். எனவே விசுவாசிகள் இங்கே சிலுவையிலே அடிக்கப்படவில்லை, பரலோகத்திலே நித்தியத்திலே இருக்கிறார்கள். ஆணியானது குறிப்பிட்ட ஒரு இடத்திலே அடிக்கப்பட்டதாக இருக்கிறது. எத்தனை அருமையான ஒரு உதாரணம் இது இல்லையா? யூதர்கள் தங்கள் ரட்சிப்பை இழந்து போகவில்லை, ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பரிசையும் இழந்து போனார்கள். இன்றைக்கும் நம்மிலே பல ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் எந்த விதமான வெகுமதியையும் அவரிடத்திலே நாம் பெற்றுக் கொள்கிறதில்லை. தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் என்று சொல்லியிருக்கிறார். இது எழுப்புதலை குறித்த ஒரு உன்னதமான காட்சி. எழுப்புதல் என்பது வேதபுத்தகத்தில் உள்ள ஒரு வார்த்தை அல்ல. எழுப்புதல் என்று சொல்லும்பொழுது பாவத்திலே வாழ்கிறவர்கள் கூட்டம் கூட்டமாக மனம் திரும்புதலின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வருவது. ஆவிக்குரிய காரியங்களிலே மக்கள் புதிய ஆவல் கொள்வது. ஒரு அகராதியிலே எழுப்புதல் என்று பார்ப்பீர்கள் என்றால் உயிரை திரும்ப பெற்றுக் கொள்ளுதல், பலனை திரும்ப பெற்றுக் கொள்ளுதல், சுய நினைவிற்கு திரும்புதல் என்றே சொல்லப்படுகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், ஜீவனுள்ள ஒன்று மரணமடைந்த ஒரு நிலைமைக்கு சென்றுவிட்டு எந்த பயனுமற்றதாக இருக்கும்பொழுது மீண்டுமாக உயிர் பெறுவதை கூறுகிறது. ரோமர் 14:9 இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஆனால் எழுப்புதல் என்பது விசுவாசிகளுக்கு மட்டுமே பொருத்தமானது. அதன் பொருள் என்னவென்றால், ஒரு விசுவாசி தாழ்வான ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து வல்லமைக்குள்ளும் பலனுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளும் கடந்து வருவது. எனவே எஸ்ராவின் காலத்திலேயும் ஒரு உண்மையான எழுப்புதல் உண்டாகப் போகிறது. தொடர்ந்து எஸ்ராவின் ஜெபத்தை பாருங்கள். எஸ்ரா 9:9, நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய்போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயவு கிடைக்க செய்தார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எவ்வளவு அற்புதமானவராயிருக்கிறார். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள். தேவன் அவர்களை இப்பொழுது ஆசீர்வதிக்கப் போகிறார். இஸ்ரா 9:10-13 வரை பாருங்கள். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் இனி என்ன சொல்லுவோம்? தேவரீர் உமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம். நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு உட்பிரவேசிக்கும் தேசமானது தேசா தேசங்களுடைய ஜனங்களின் அசங்கியத்தினாலும் அவர்களதை ஒருமுனை தொடங்கி மறுமுனை மட்டும் நிறைய பண்ணின அவருடைய அருவறுப்பொலினாலும் அவருடைய அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டதாயிருக்கிறது. ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிழிக்கையாக பின்வைக்கும்படிக்கு நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவருடைய குமாரருக்கு கொடாமலும் அவருடைய குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் அவருடைய சமாதானத்தையும் நன்மையையும் ஒரு காலம் நாடாமலும் இருப்பீர்களாக என்றீரே. இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டிருக்கையில், வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், எங்களை நோக்கி வந்த எல்லா தண்டனைகளும் எங்களை நோக்கி வரவில்லை. நாங்கள் பெற்றுக்கொண்டதை விட நாங்கள் எவ்வளவோ அதிகமாக தண்டனையை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்பது போல கூறுகிறார். வசனங்கள் 14-15. நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவறுப்புகள் உள்ள ஜனங்களோட சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீந்து தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்க மட்டும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீர் அல்லவோ? இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். பிரியமானுள்ளே, தேவனுடைய இரக்கமும் பாவ அறிக்கையும் கிறிஸ்துவின் தியாக பலியும் தேவனுடைய கிருபையுமே தேவன் தமது ஜனங்களை ரட்சிக்க வழிவகுத்தது. அதனாலேயே அவர்கள் மீட்டு எடுக்கப்பட்டு எழுப்புதலை பெற்றுக் கொண்டார்கள். எஸ்ராவுடைய ஆத்ம பாரமான ஜபத்தின் விளைவாக தேவன் இவைகளை செய்யப்போகிறார். கொஞ்சமான இஸ்ரவேல் ஜனங்களும் இப்பொழுது தேவனை நோக்கி கதறப்போகிறார்கள். அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சப்போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாமும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கடந்து செல்லும் பொழுது நம்முடைய ஜபத்தையும் தேவன் கேட்கிறவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கர்மியான சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்களை ஒரு தண்டனையான சூழ்நிலையிலிருந்து, பாதி தண்டனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு நல்வாழ்வை கொடுக்க ஆண்டவர் திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டுமாக பின்வாங்கி போன நிலைமைக்கு திரும்ப போகிறீர்களா? வேண்டாம். நீங்கள் முழுவதும் அழிந்து போகாதபடி மீண்டுமாக துக்கத்தோடு கூட, உண்மையான மனவேதனையோடு கூட உங்கள் பாவத்தை விட்டு கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள். அப்பொழுது அவர் நம்மை சேர்த்துக் கொண்டு மீண்டுமாக நம்மை மன்னித்து நம்மை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவனை விசுவாசியாத ஒரு குடும்பத்தோடு திருமண உறவு செய்யாமல் இருக்கலாம். ஆனால் வேறு எந்த காரியத்திலே நீங்கள் மீண்டும் மீண்டும் தேவனை துக்கப்படுத்துவதற்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறீர்கள் என்பதை எண்ணி பார்த்து அந்த காரியத்திலிருந்தும் பூரணமாக மனம் திரும்பி கர்த்தரண்டை வாருங்கள். இம்மட்டும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையின் பாவங்களுக்கு தண்டனையை அவர் குறைத்து கொடுத்ததினாலே மீண்டுமாய் உங்களை மன்னித்து தம்மோடு அணைத்துக் கொண்டு சத்தியத்திற்குள்ளே வழிநடத்த அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். மனம் திரும்ப நாம் ஆயத்தம் உள்ளவர்களாயிருக்கிறோமா? உண்மையான வேதனையோடு மனம் திரும்புவோம் என்றால் நமக்கும் அவர் இரக்கம் பாராட்டுவார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தெய்வனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37. தெய்வனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37.